Devaya. Ramba Nandri.
இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறார் மகாராஜர்.
Tonight's topic is why do bad things happen to good people?
இன்றைய உபன்யாசத்துடைய தலைப்பு எதனால கெட்ட விஷயங்கள் நல்ல நபர்களுக்கு நடைபெறுகிறது என்பதாகும்.
I remember as a child there was one very popular song.
நான் குழந்தையாக இருக்கும்போது படித்த ஒரு பாட்டு வந்து எனக்கு இப்போ கூட ஞாபகமாக வந்திருக்குது.
I can't remember the words exactly, but it was describing how nice the world is.
அந்த பாட்டுல உள்ள அப்படியே உள்ள வரிகள் எனக்கு ஞாபகம் இல்ல. அதனுடைய அர்த்தம் எனக்கு இப்போ கூட ஞாபகத்துக்கு இருக்குதே.
I see the children playing.
இந்த குழந்தைகள் வந்து இங்க விளையாடக்கூடிய விஷயத்தை வந்து நான் வந்து பார்த்தேன்.
I see the butterflies fluttering by.
நான் குழந்தைகள் விளையாடும் போது தோட்டங்கள்ல மிக அழகான முறையில வந்து வண்ணத்து பூச்சிகள் பறக்கறத வந்து பாக்குறோம்.
And I think to myself, what a wonderful world.
இப்படி வந்து ஒரு அருமையான அழகான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கும் போது.
So there are many songs and movies which like to portray the world as being a very pleasant place.
இதே போல சினிமா படங்கள்ல உள்ள பல பாடல்கள் கூட இந்த உலகம் வந்து எப்படி வந்து மிக அழகானது ஆனந்தமயமானது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்களை வந்து விளக்குகின்றது.
And when people get married, then everyone wishes that you will have a very pleasant life.
இதே போல மக்கள் திருமணம் அடைந்தவுடனே பார்க்கலாம் நம்ம மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து ஆனந்தமா இருக்கிற மாதிரி வந்து பாடல்கள்லாம் வந்து வெளியிடப்படுது.
But the actual fact is that people get married and then they just struggle and struggle and struggle throughout their life.
ஆனா உண்மையில திருமணத்திற்கு பின்னால பார்த்தோம்னா வாழ்க்கையில மக்கள் வந்து கஷ்டப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க வாழ்க்கையில.
Is it a fact or not? What do you think?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருமணம் நடக்கும் போது சினிமாவிலையும் நிஜ வாழ்க்கையிலையும் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமயமானது மாதிரி சித்தரிக்கப்படுது. பின்னால கஷ்டப்படுறாங்களா கஷ்டப்படலையா?
Life is full of struggle.
வாழ்க்கை வந்து இந்த மனித உலகத்துல வந்து எப்பொழுதுமே ஒரே பிரச்சனையானதாகத்தான் வந்து இருந்து கொண்டிருக்கு.
Not just struggle but pain.
ரொம்ப கஷ்டமானது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியது.
Not just struggle but also pain.
வெறும் ஒரு கஷ்டமானது மட்டுமல்ல சங்கடகரமானது வலியை கொடுக்கக்கூடியது.
Just now as we are talking, there must be so many people throughout the world who are being tortured.
இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல கூட இந்த உலகத்துல பல நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து பலவிதமான வலிக்கு வந்து ஒரு வலிக்கு வந்து துன்பத்திற்கு வந்து உள்ளாகின்றார்கள்.
There will be so many women suffering the pangs of childbirth.
பல நேரங்களில் வந்து பெண்கள் கூட பலவிதமான தொலைகளுக்கு வந்து உருவாகி உள்ளாகின்றார்கள்.
Someone is beating someone else.
பல நேரங்களில் பல நபர்கள் இந்த நேரத்தில் கூட பல நபர்களால் வந்து அடிக்கப்படுகின்றார்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
The hospitals are full with sick people and injured people.
இப்ப கூட மருத்துவமனையில பார்க்கலாம் எப்பொழுதுமே மருத்துவமனையில இந்த நேரத்தில் கூட பல நபர்கள் சிகிச்சைக்கு வந்து உள்ளாகின்றார்கள் நோயால துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
Not only in human society is there suffering.
இது மனித வாழ்க்கையில ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது.
But the animal kingdom is full of suffering also.
மிருக வாழ்க்கையில கூட இது போல துன்பங்கள் வந்து எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டுதான் வந்து இருக்கு.
So many animals are being tortured.
பல மிருகங்கள் வந்து மனிதர்களால் வந்து இந்த உலகத்துல வந்து கொடுமையான முறையில துன்பத்திற்கு வந்து உள்ளாகின்றது.
People who are eating eggs and chickens, they are complicit in the torture of these poor birds.
கோழியுடைய மாமிசத்தை உண்பதற்காக முட்டையை உண்பதற்காக மனிதர்கள் வந்து கோழி இனத்திற்கு வந்து பெரிய துன்பத்தை கொடுப்பதை நம்ம வந்து பார்க்கின்றோம்.
So why is there so much suffering in the world?
அப்ப இந்த கேள்வி வந்து உதயமாகின்றது எதனால் இந்த உலகத்துல வந்து பெரும்பான்மையான முறையில பெரிய அளவுல துன்பங்கள் வந்து இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம்.
We all want to be happy.
நாம் அனைவரும் ஒரு விஷயத்துல மட்டும் மகிழ்ச்சியா வந்து இருக்கிறோம்.
But we all have to suffer.
ஆனா நாம் அனைவருமே கஷ்டம்தான் பட்டாக வேண்டியிருக்கு.
And even good people suffer.
ஈவன் இந்த உலகத்துல நல்லவர்கள் கூட வந்து கஷ்டப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
It might be that someone all their life trying to be good, But still they have to suffer in so many ways.
தன்னுடைய சொந்த வாழ்க்கையில முழு வாழ்க்கையில நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட இந்த உலகத்துல வந்து கஷ்டங்கள் வந்து வருது.
Now in the Christian tradition in which I was raised, I was told why there is so much suffering in the world according to the Christian idea.
நான் வந்து ஆங்கில கிறிஸ்தவ முறைப்படி வந்து வாழ்க்கையில வளர்க்கப்பட்டேன். அங்க வந்து இந்த கஷ்டத்துக்கான காரணம் வந்து இப்படி வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை மகாராஜ் சொல்வார்.
I was told that in the beginning God created one man and one woman.
அந்த கிறிஸ்தவ முறைப்படியில என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த சிருஷ்டியுடைய ஆரம்ப காலத்துல வந்து இறைவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் வந்து படைத்தார்.
And they were living in a garden.
அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு தோட்டத்தில் வந்து வாழ்ந்து வந்தார்கள்.
And God told them, don't eat the fruit from this one tree.
அங்க வந்து அவர்களுக்கு சொல்லப்பட்டது இங்க உள்ள இந்த பழங்களை வந்து புசிக்காதீர்கள் சாப்பிடாதீர்கள் என்று.
But they ate it anyway.
ஆனா இறைவனுடைய அந்த கட்டளையை கேட்காமல் வந்து அவர்கள் வந்து அந்த உணவு வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட்டார்கள்.
It was an apple.
அது ஒரு ஆப்பிள் பழமாகும்.
And because one man ate an apple, the whole world is full of suffering.
அந்த ஒரு நபர் இறைவனுடைய கட்டளையை மீறி அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதுனால இந்த மொத்த மனித சமுதாயமே இப்படி வந்து கஷ்டப்படுகின்றதுங்கிற ஒரு கதையை வந்து அவங்க வந்து சொல்றாங்க.
There are wars and diseases and death and pain because one man called Adam ate an apple.
ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபர் பழத்தை சாப்பிட்ட காரணத்தால இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொத்த நோய்கள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையை அவங்க சொல்றாங்க.
This doesn't seem to be a very intelligent explanation.
இந்த ஒரு கதையானது இந்த ஒரு நிகழ்ச்சியானது ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆன்மீகமான விஷயமாக எனக்கு வந்து தோற்றம் அளிக்கல.
And therefore many people in the formerly Christian countries are becoming atheists.
இந்த காரணத்தால தான் நாம பார்க்கின்றோம் முன்னால கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்பற்றிய பல நாடுகளில் இன்னைக்கு மக்கள் வந்து நாஸ்திகவாதிகளாக வந்து மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம்.
One major reason why people are leaving Christianity in the West is because it makes no sense.
இந்த கடந்த காலங்களில் மக்கள் இந்த கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு நாஸ்திகவாதிகளாக மாறுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இது மாதிரி அங்க வந்து ஆன்மீகமானது மூடத்தனமான முறையில் பிரச்சாரம் செய்யப்படுது.
They say that God loves you, but because your great 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 something grandfather ate an apple, you have to suffer.
அவர்கள் வந்து இறைவன் நம்மளை வந்து நேசிக்கிறார்கள் சொல்றாங்க. ஆனா வந்து உண்மையில பார்க்க போனோம்னா இறைவனை விட்டு அவர்கள் ரொம்ப தூரம் வந்து விலகி சென்று கொண்டே இருக்கின்றார்கள்.
So Christianity is not having much success with the more educated people in the Western countries.
இதனால நாம பார்க்கலாம் மேற்கத்திய நாடுகள்ல படித்த உயர்ந்தவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்துல இன்றைய தினத்துல வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரம் வந்து பெரிய அளவுல வந்து வெற்றி அடையவில்லை என்பதுதான் உண்மையாகும்.
So now they have come to spread their word in countries like India.
இந்த காரணத்தால அங்க வெற்றி அடையாத காரணத்தால தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளுக்கு இவர்கள் வந்து இப்ப வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
And they teach that you have to bathe in the blood of Jesus.
அவர்கள் வந்து இந்த இந்திய மக்களுக்கு எப்படி வந்து பிரச்சாரம் செய்கின்றார்கள் நீங்களை வந்து இயேசுடைய ரத்தத்தில் வந்து நீராட வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்கின்றார்கள்.
Which sounds like a very horrible idea.
இந்த ஒரு ஆன்மீக கொள்கையானது ஒரு பயங்கரமான ஒரு கொள்கையாக வந்து எனக்கு தோற்றம் அளிக்கிறது.
Even materially it's a horrible idea, not even spiritually. It's a
பௌதிகமாக கூட இது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு இனிமையான ஒரு விஷயமாக தோற்றம் அளிக்காத பட்சத்தில் ஆன்மீகமாக இது கண்டிப்பாக ஒரு கவர்ச்சிகரமான இல்லாத ஒரு விஷயமாகும்.
But it is an important question. Why do good things happen? Why do bad things happen to good people?
ஆனா கண்டிப்பாக இது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. எதனால கெட்ட விஷயங்கள் கூட நல்லவர்களுக்கு மனித வாழ்க்கையில வந்து வருகின்றது அப்படிங்கிற விஷயம்.
If there is justice in the world, why should that happen?
இறைவனுடைய இந்த படைப்புல வந்து நியாயம் இருக்க வேண்டிய பட்சத்துல எதனால வந்து நல்லவர்களுக்கு கூட கெட்ட விஷயங்கள் வந்து நடக்கின்றது?
Why should people believe in God if bad things happen to good people?
எதனால வந்து மக்கள் வந்து இப்படி நம்பிக்கை நீதி இல்லாத ஒரு இறைவனை வந்து நம்ப வேண்டும்?
If God is all good, why does he punish or inflict pain on bad people.
இறைவன் எல்லா வகையிலும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் எதனால நல்லவர்களை வந்து தண்டிக்கின்றார் அப்படிங்கிற கேள்வி வந்து உதயமாகின்றது.
Right, that's the definition of God, isn't it? God is all good and all powerful.
கண்டிப்பாக இறைவனை பற்றிய விளக்கத்தை நம்ம பேசும்போது இறைவன் எல்லா வகையிலும் சக்தி உள்ளவர், எல்லா வகையிலும் நல்லவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியும்.
So if he's all good, that means he doesn't want to give pain to anyone.
அவர் எல்லா வகையிலும் நல்லவராக இருக்கக்கூடிய நேரத்தில் எதனால நல்லவர்களுக்கு வந்து வருத்தத்தை வந்து கொடுக்கின்றார், கஷ்டத்தை வந்து கொடுக்கின்றார்.
And if he's all powerful, he should be able to stop all pain.
அவர் எல்லா வகையிலும் சக்தி உள்ளவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது போன்ற நல்லவர்களுக்கு நடக்கக்கூடிய தீமையை வந்து நீக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லவா?
You might think that, well, God is punishing the bad people, but why do the good people also have to suffer pain?
இறைவன் வந்து கெட்டவர்களை வந்து தண்டிக்கிறார், அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார், அது நியாயமான விஷயம்தான். எதனால வந்து அவர் வந்து நல்லவர்களுக்கும் கஷ்டத்தை வந்து கொடுக்க வேண்டும்?
Not finding any solution to this puzzle, many people become atheists.
இந்த குழப்பமான ஒரு விஷயத்திற்கு சரியான முறையில் தீர்வு காணாத பட்சத்தால பல நபர்கள் வந்து நாசிகத்துக்கு சொல்வதை நாம வந்து காண்கின்றோம்.
The answer to this puzzle is given in Bhagavad Gita in two lines.
இந்த குழப்பத்திற்கு இந்த ஒரு புரியாத ஒரு புதிருக்கு வந்து பகவத் கீதையில இரண்டே வரியில வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்படுது.
புருஷ சுக துக்கானம் போக்த்ருத்வே ஹேது ருச்யதே. The living being who tries to enjoy this material world is himself the cause of his happiness and distress.
இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நமக்கு உழையக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் வந்து புருஷனாகிய நாம் தான் வந்து காரணமாக வந்து இருக்கின்றோம்.
Now this needs a little explaining.
இந்த விஷயம் வந்து கொஞ்சம் விரிவான முறையில் விளக்கப்பட வேண்டிய ஒன்றாகும்.
But the purport is that we ourselves cause our own distress.
அதற்கு முன்பு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
Then why do bad things happen to good people? Why? Yeah, that's the question we come to again.
அப்படி இருப்பினும் கூட எதனால வந்து கெட்ட விஷயங்கள் நல்லவர்களுக்கு நடக்கின்றது அப்படிங்கிற விஷயம் இன்னும் புரியப்பட வேண்டிய ஒன்று.
Now, this material world is sometimes compared to a prison.
இந்த பௌதீக உலகமானது பல நேரங்களில் வந்து சிறைச்சாலைக்கு ஒப்பாக வந்து கருதப்படுகின்றது.
In a prison, there are different grades of prisoners.
இந்த சிறைச்சாலையில கண்டிப்பாக பலவிதமான நிலையில உள்ள சிறை கைதிகள் வந்து இருப்பதை வந்து பார்க்கின்றோம்.
Some are subjected to very severe punishment.
சில சிறை கைதிகளுக்கு வந்து கடுமையான தண்டனைகளை வந்து காத்திருக்கின்றது.
And others to less severe punishment.
சில கைதிகளுக்கு வந்து குறைந்த தண்டனைகள் மட்டும்தான் வந்து காத்திருக்கின்றது.
If someone has done very bad crimes, he has very bad punishment.
சில சிறை கைதிகள் மிக கொடூரமான பல தண்டனை பல குற்றங்களை வந்து ஆற்றி இருக்கின்றார்கள். சில சிறை கைதிகள் வந்து சிறிய குற்றங்களை மட்டும் செய்திருக்கின்றார்கள்.
And if someone has only done some not so bad crime, then he gets less severe punishment.
அதனால மிக கடுமையான குற்றங்கள் செய்யாத சிறை கைதிகளுக்கு சிறிய அளவிற்கு தான் வந்து தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும்.
Or if the prisoner, after being put in prison, cooperates with the prison authorities and doesn't cause trouble, he's called a good prisoner.
ஒரு சிறை கைதி சிறைச்சாலையில் இருக்கும்போது சிறை அதிகாரிகளுக்கு சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தாரானால் அவர் ஒரு நல்ல சிறை கைதி என்று அவருக்கு வந்து சான்று வந்து கொடுக்கப்படும்.
But basically everyone is in prison because they are a criminal and they are all subjected to punishment.
ஆனால் இப்படி விஷயங்களை நாம பேசினா கூட அனைவருமே சிறை கைதிகள் தான். நாம் சிறை கைதிகள் அப்படிங்கக்கூடிய காரணத்தால நாம் அனைவருக்குமே கண்டிப்பாக சில தண்டனைகள் வந்து காத்திருக்கு.
Now the idea of Adam eating an apple, the understanding behind that is not wrong.
இந்த வகையில பார்க்க போனா இந்த ஆதாம் வந்து இந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆப்பிள் பழத்தை உண்டார் அப்படிங்கக்கூடிய விஷயம் ஒரு வகையில வந்து தவறு வந்து கிடையாது.
The point is that because he disobeyed the order of God, therefore he had to suffer.
அவர் எதனால கஷ்டப்பட்டார் அப்படின்னா அங்க இறைவன் கொடுத்த கட்டளையை வந்து அவர் கடைபிடிக்காத காரணத்தால அவர் வந்து கஷ்டப்பட்டார்.
So because we have disobeyed the order of God, we are in this material world which is like a prison.
நாம் அனைவரும் இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்றாத காரணத்தால தான் இந்த பௌதிக உலகத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.
It is meant for suffering.
இந்த உலகமானது நாம் வந்து துன்பப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உலகமாகும்.
But that punishment is meant to reform us.
ஆனா இந்த ஒரு கஷ்டமானது நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கஷ்டமாகும்.
Now again the question, why do bad things happen to good people?
மீண்டும் அதே நேரத்தில் இந்த கேள்வி வந்து வருகின்றது, இதனால கெட்ட விஷயங்கள், கெட்ட தண்டனைகள் நல்லவர்களுக்கு கூட வந்து இங்க வந்து உண்டாகின்றது என்ற விஷயம்.
Practically there is no good people in this material world.
உண்மையில செயல் ரீதியில பேச போனோம்னா இந்த உலகத்துல எவருமே நல்லவர் கிடையாது, அனைவருமே கெட்டவராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
The very fact that we are here means that we are criminals, we have disobeyed the order of God.
இந்த உலகத்துல நாம் இருக்கின்றோம் என்ற காரணமே, எந்த காரணத்தாலாம் நாம் கெட்டவர்களாக மாறிய காரணத்தால்தான், நாம் இறைவனுடைய கட்டளையை கடைபிடிக்காத காரணத்தால தான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு.
Just like in the prison, you may say, oh, this is a very good prisoner.
ஒரு சிறை கைதியை வந்து, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியை வந்து இவன் நல்ல கைதி என்று நாம வந்து கூறலாம்.
Cooperates with the prison authorities.
அவன் சிறை அதிகாரிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கைதியாக வந்து இருக்கலாம்.
Doesn't cause any disturbance.
அவன் சிறையில வந்து எந்த விதமான தொந்தரவு கொடுக்காம வந்து வாழலாம் அங்கு.
Yeah, but then why is he in the prison? He did something wrong.
ஆனா எப்படிதான் அவன் நல்லவனாக இருந்தா கூட அவன் சிறை கைதினா கெட்டவன் தான். காரணம், ஏதோ ஒரு கெட்ட காரியம் செய்த காரணத்தால தான் அங்க சிறையில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
And something wrong enough that he's put in prison.
அவன் ஏதோ ஒரு சமுதாயத்திற்கு ஊர் உழைவிக்க கூடிய காரணத்தை செய்த காரணத்தால் தான் சிறை கைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
So we are all sinners in as much as we have turned against the will of Krishna, the Supreme Personality of Godhead.
அந்த வகையில பார்க்கும்போது நாம் அனைவருமே பாவிகள் தான். காரணம், கிருஷ்ணராகிய முழுமுதற் கடவுளுக்கு நாம் வந்து ஒத்துழைக்காத காரணத்தால இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
We are all meant for serving Krishna.
நாம் அனைவருமே கிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள்.
But we are trying to avoid that.
ஆனால் அந்த உண்மையை வந்து நாம் வந்து மறப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், தவிர்ப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.
And Krishna arranges this material world so that we can try to enjoy it.
இந்த உலகத்தை வந்து பகவான் அதனால எதற்காக நமக்காக படைத்திருக்கின்றார் என்றால், நாம் கிருஷ்ணரை தவிர்த்து இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு முயற்சி செய்வதற்காக.
But in the course of trying to enjoy it, first of all we are rebelling against Krishna.
ஆனால் இந்த உலகத்தை வந்து அனுபவிக்க கூடிய நம்முடைய முயற்சியில நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் வந்து நமக்கு வந்து ஏற்படவில்லை.
And we are inflicting suffering on others.
இந்த முயற்சியில் வந்து நாமே நமக்கு கஷ்டங்களை வந்து வரவழைத்துக் கொள்கின்றோம்.
For instance, we may know some very good people.
உதாரணமாக இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு நல்ல நபர்களை நம்ம வந்து பார்க்கலாம், நமக்கு தெரியுமாக இருக்கலாம்.
Oh, very nice and well behaved.
இந்த உலகத்துல நாகரிகமான முறையில, நல்ல முறையில உள்ள நடக்கக்கூடிய நபர்களுடைய உதாரணத்தை நம்ம பார்க்கலாமே.
And they look after their children very nicely.
அவர்கள் அவருடைய குழந்தைகளை நல்ல முறையில வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
They make sure their children get 2 eggs every day.
தங்களுடைய குழந்தைக்கு வந்து தினசரி 2 முட்டை சரியான முறையில ஊட்டச்சத்தாக கிடைக்குதான்னு பார்க்கக்கூடிய தாய் தந்தையர்கள்.
There's a problem there.
ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு.
He's looking after his children by giving 2 eggs, but by taking those 2 eggs he's causing violence to the chickens.
குழந்தைகளுக்கு 2 முட்டை கொடுக்கிறது வேணா நல்ல காரியமாக வந்திருக்கலாம், ஆனா அதே நேரத்துல நம்ம 2 முட்டைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது 2 கோழிகளை, தாய் கோழிகளை ஏமாத்துறோம் இல்லையா?
You may think, what violence to chickens? What does it matter? It's just chickens, that's all.
உண்மையில இது கூட ஒரு ஏமாற்று தானே.
Who cares about chickens?
நம்ம வந்து இந்த உலகத்தை ஏமாற்றுறோம்.
Well, God cares. They're also his creatures.
ஆனா வந்து இறை பக்தியில கூட நம்ம வந்து ஏமாற்றுறோம்.
They also feel pain.
இறைவன் வந்து அந்த கோழிகளுக்கு கூட தாய் தந்தை தான். அவர் இதை பார்த்து இதயத்தை வந்து வருத்தப்படுறார்.
So because we cause pain to others, we also have to suffer pain.
இதனால மற்ற உயிர்வாளிகளுக்கு நம்ம துன்பத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தால கண்டிப்பாக நாமும் கஷ்டத்திற்கு உள்ளாகின்றோம், வலிகளுக்கு உள்ளாகின்றோம்.
And it might not even be pain that we've caused to others in this life.
இந்த பிறவில நம்ம சில உயிர்வாளிகளுக்கு மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காம வாழ்ந்திருக்கலாம். சில நேரங்களில் பழைய பிறவில கூட துன்பம் செஞ்சிருக்கலாமே.
We are also suffering the results of sins that we create, that we committed in previous lives.
பல நேரங்களில் இதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் மற்ற உயிர்வாளிகளுக்கு செய்த துன்பத்தின் காரணமாக ஒரு வலியை வந்து இந்த பிறவியில வந்து நாம் வந்து அனுபவிக்கின்றோம்.
Actually, in this material world, we go through a cycle.
இந்த பௌதிக உலகத்துல உண்மையில பார்க்க போனோம்னா நாம ஒரு மிகப்பெரிய பிறப்பு இறப்பு சுழல்ல வந்து சுற்றி கொண்டிருக்கின்றோம்.
We perform sinful activities and therefore we have to suffer.
இந்த பழைய பிறவிகள்ல துன்பம் செய்த காரணத்தால இங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் மக்களாகிய நாம்.
If we are a little bit pious, then when we suffer, we turn to God.
உண்மையிலே புண்ணியசாலிகளாக இருந்தா கூட மீண்டும் பெருப்பிறவியில வந்து கஷ்டப்பட போகின்றோம்.
And we pray to God, oh God, please deliver me from this suffering.
நம்ம இறைவன்கிட்ட போய் இந்த துன்பத்திலிருந்து நம்மளை விடுவீன்னு சொல்லி வந்து பிரார்த்தனை செய்கின்றோம்.
And we really try our best to be good.
உண்மையிலேயே நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றோம்.
With faith that if we are good, God will deliver us from suffering.
நாம வந்து இறைவன்கிட்ட என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல நல்லவர்களாக நடந்து விட்டோம்னா இறைவன் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கின்றோம்.
So we may be very poor and downtrodden and suffering, and we turn to God for help.
சில நேரங்கள்ல ஏழையாக இருக்கக்கூடிய நேரத்துல கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக இறைவனுடைய சன்னதிக்கு வந்து வருகின்றோம்.
So in the next life, because we've been very pious in one life, then we get born in a rich family.
சில நேரங்கள்ல நம்ம புண்ணியசாலிகளாக வாழக்கூடிய நேரத்துல அடுத்த பிறவியில செல்வந்தர்களுடைய குடும்பங்கள்ல வந்து பிறக்கின்றோம்.
And by the grace of God, we are no longer suffering poverty.
நம்ம இறைவனுடைய கருணையால சில நேரங்கள துன்பங்களை வந்து தவிர்க்க முடிகின்றது.
We become rich and powerful.
நம்ம இந்த உலகத்துல சக்திசாலியாக செல்வந்தனாக வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கின்றது.
Powerful in the sense that we can dominate others. சத்தா.
சக்திசாலின்னு என்ன முறையில பேசுறோம்னா, சில நேரங்களில் மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, வழிநாட்டக்கூடிய சக்தி வந்து நமக்கு வந்து கிடைக்குது.
Then we become proud and think, see, I'm better than others.
அந்த முறையில நமக்கு வந்து பெருமை வந்துருது. நம்ம நினைக்கிறோம் இந்த சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களை விட நான் மிக பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வருகின்றது.
We forget that we got this position by the grace of God.
இந்த ஒரு மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, மற்றவர்களை வழிகாட்டக்கூடிய சக்தி இறைவனுடைய கருணையால நமக்கு கிடைத்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து மறந்து விடுகின்றோம்.
And then we cause distress to others.
அந்த பெருமையின் அடிப்படையில பின்னால வந்து நல்லவர்களாகி நாம் கூட வந்து மற்றவர்களுக்கு வந்து துன்பங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கின்றோம்.
And as a result of that, in the next life after that, again we have to be poor and suffer.
இந்த காரணத்தால மீண்டும் அடுத்த பிறவியில நாம் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகின்றோம், துன்பப்படுகின்றோம்.
And in this way we fluctuate between being suffering and turning to God, and then apparently enjoying this material world and forgetting God.
இந்த முறையில நம்ம பார்க்கும்போது நம்ம இரண்டு நிலைகளுக்கு இடையில வந்து அடிக்கடி வந்து மாறிக்கொண்டே வந்து இருக்கின்றோம். மிக கஷ்டமான மோசமான பாவகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நல்லவர்களாக புண்ணியசாலிகளாக வாழ்ந்தால் கூட மீண்டும் கஷ்டமாக ஒரு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குகின்றோம்.
And it's often the good people to whom bad things happen.
பல நேரங்களில் மிக நல்ல நபர்கள் கூட மோசமான ஒரு விஷயங்கள் எப்படி செய்கின்றோம் என்பதை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள்.
Because they're suffering, they try to be good and turn to God.
பல நேரங்களில் கஷ்டப்படக்கூடிய காரணத்தால தான் வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தாங்க நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சி பண்றாங்க.
How to escape from this cycle?
இந்த துன்பங்கள்ல இருந்து அப்ப நம்ம எப்படி தான் வந்து விடுபடுவது?
We should understand that we are not meant for enjoying this material world.
அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து புரிந்துகொள்ள வேண்டும். நாம் அனைவரும் இந்த உலகத்தை வந்து அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் கிடையாதுங்கிற விஷயத்தை.
As long as we're in this world, we have to suffer.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வரை ஏதாவது ஒரு வகையில் நாம கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும்.
We're in this material world because we have forgotten our proper position of service to Krishna.
நாம் இந்த உலகத்துல இருப்பதற்கே காரணம் கிருஷ்ணனுடனான நம்முடைய உண்மையான ஆதார உறவு நிலைய மறந்திருக்கக்கூடிய காரணத்தால தான்.
So to get out of this cycle of birth and death, first of all we have to recognize that I am an eternal servant of Krishna.
அதனால இந்த ஜனன மரண சுழலிலிருந்து நாம வந்து விடுபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் நம்மை கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து புரிந்துகொள்ள வேண்டும்.
If I ask you, who are you?
நாம் அனைவரையும் உங்க அனைவரையும் நான் வந்து கேக்குறேன், நீங்க யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டோமானால்,
who are you, this man here standing here, ask him, who are you?
நான் வந்து இங்க நிக்கக்கூடிய நபரை கேக்குறேன், நீ யார் அப்படின்னு கேக்குறேன், என்ன பதில் அளிப்பீங்க?
What is your name? Shetty, first name, Shetty, only one name. So you're Tamil, right? Must be Shetty, Tamil.
Yeah.
First. Then how old are you?
57.
He's 50.
57.
So Shetty is Tamil, age 57. How many children?
உங்களுக்கு எத்தனை குழந்தை? Three children.
So Mr. Shetty
Sakti.
Is Tam.
Yeah.
Huh?
Sakti.
All right, whatever it is. Age 57, Tamil, has three children. So I would like to inform you that you are not Mr. Shetty, you are not Tamil, you are not age 57, and you don't have three children.
Maharaj என்ன சொல்றார்னா, இவர் சொன்னார், இந்த இசக்கி என்னுடைய வயது 57, எனக்கு வந்து மூன்று குழந்தைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அவர் நான் தமிழ் அப்படின்னு சொன்னார், தமிழ்காரன் சொன்னார். மகாராஜுலார், நீ இசக்கியும் கிடையாது, நீ தமிழ்காரரும் கிடையாது, உன்னுடைய வயசு 57 வந்து கிடையாது, உனக்கு மூணு குழந்தையும் கிடையாது அப்படிங்கிறார். அது எப்படி?
Am I calling you a liar?
நான் உன்ன வந்து பொய் சொல்றேன் நான் சொல்றேன்.
Or am I mad?
நான் என்ன ஃபைட் நாலு நான் பைத்தியக்காரனா?
No, the real fact is
ஆனா உண்மை என்னங்கறத நான் இப்ப சொல்றேன்.
You are an eternal spirit soul atma.
பௌதிக தளத்துல பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உண்மையா தெரியுது. ஆனா உண்மை என்னவென்றால், நீங்க வந்து ஆத்மா அப்படிங்கக்கூடிய முறையில கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன் ஆவீர்கள்.
Before you got this body, you had many bodies.
இந்த உடல்ல நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால, இதுக்கு முன்னாலே பல உடல்ல வந்து வாழ்ந்திருக்கீங்க.
So your present identification as being Mr. Shetty and 57 years old and three children and Tamil, it's not really you.
இந்த ஒரு குறிப்பிட்ட உடல்ல பிறந்த பிறகு நீங்க உங்களை இசக்கி என்றோ, ஒரு தமிழர் என்றோ, ஒரு 57 வயது காரர் என்றோ, அல்லது மூன்று குழந்தைகளுக்கு தந்தை என்றோ புரிந்து கொள்கின்றீர்கள். ஆனா நிரந்தரமான உண்மை இது வந்து கிடையாது.
It's only temporary.
இந்த நீங்கள் உங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய முறை வந்து தற்காலிகமான ஒன்றுதான்.
But the real you is eternal, blissful, spiritual, part and parcel of Krishna.
ஆனா நிரந்தரமான முறையில நீங்க யார் என்று பார்க்கும்போது, நீங்க ஒரு ஜீவன், கிருஷ்ணருடைய நிரந்தரமான ஒரு அம்சமாக நீங்க வந்து திகழ்கின்றீர்கள்.
And if we simply understand this, then we get free from all suffering.
இந்த ஒரு அடிப்படையான ஒரு அமைதியான ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால், நம்ம எல்லாருமே இந்த கஷ்டத்திலிருந்து உடனடியாக வந்து விடுபடலாம்.
ஜீவ் கிருஷ்ண தாஸ் ஐபிஷாஸ் கோர்லைதா ஆர் துகனாய். If we simply understand, I am a jiva, I am an eternal Namai Vangsho Jiva Loke Jiva Bhuta Sanatanaha, I'm an eternal part and parcel of Krishna, then all suffering, all problems finished.
Nam Krishnade Amsam Namai Vangsho Jiva Loke Abdingudi Adipadayana Visayata Nam Vandu Purindu Kondale Podum Nam Vandu Anaivarume Ella Vidhamana Thunbangalathu Udanadiyaga Vandu Vidapadalam.
Can you believe this?
Inda Visayata Neenga Vandu Purindu Kolgireergala Yetrukolveergala?
I have accepted that I am an eternal servant of Krishna.
உதாரணமா நான் வந்து என்ன வந்து ஏற்றுக்கொள்கின்றேன், நான் கிருஷ்ணனுடைய நிரந்தரமான சேவகன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றேன்.
Do I not have any suffering?
அதனால எனக்கு கஷ்டமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா?
Do I not get coughs and colds and headaches?
நான் கூட சில நேரங்கள்ல வந்து தலைவலிக்கு உள்ளாகிறேன், குளிர்ச்சிக்கு வந்து உள்ளாகிறேன்.
Will I not have to suffer old age and death?
எனக்கு கூட சில நேரங்கள்ல வந்து இப்ப வந்து முதுமையால துன்பம் இருக்கு, எனக்கும் மரணம் வந்து வந்து ஒன்று உண்டு.
No. I won't have to suffer.
உண்மையில பார்க்கப்போனா இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட எனக்கு துன்பங்கள் என்பதே கிடையாது.
Is it that devotees don't get diseased?
நம்ம பேசலாம், பக்தர்களுக்கு கூட துன்பம் வருது அப்படினு பேசலாம்.
We see they get diseased.
பக்தர்கள் கூட சில நேரத்துல துன்பத்திற்கு உள்ளாகறாங்களே.
But not all right, let's try to understand this.
ஆனா அவங்க கண்டிப்பாக பௌதிகவாதிகள் துன்பப்படுற மாதிரி அவங்க துன்பப்படல.
Maybe you can hear there's a generator running.
இங்க உதாரணமா இங்க பக்கத்துல ஜெனரேட்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. இது எப்பவுமே வந்து ஒரு பெரிய சத்தத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கு, இருங்கிற சத்தத்தை.
Now if we switch that off, the power will be off, but for a little time there'll be.
இப்ப இந்த ஜெனரேட்டர் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேம்னா, அது ஆஃப் செய்யப்பட்ட பிறகும் கூட வந்து கொஞ்ச நேரம் உருன்னு இந்த சத்தத்தை வந்து உருவாக்கும்.
Or if we have a fan, in this season we don't use the fan, at least outside in the evening.
நம்மளுடைய வீட்ல மின்னல் சிரிகள் வந்து இருக்கு ஏராளமா. இப்ப இந்த இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து மின்விசிறிகள் அதிகமாக பயன்படுத்துவது வந்து கிடையாது.
In the summer you use the fan 24 hours here. Very hot here.
கோடை காலத்துல இங்க வந்து கண்டிப்பா வந்து அதிகமாக வந்து வெயில் அடிக்கும் நான் நினைக்கிறேன். அங்க 24 மணி நேரம் நம்ம வந்து கோடை காலத்துல வீட்ல வந்து மின்விசிறிகளை வந்து பயன்படுத்துறோம்.
Full speed.
வீட்ல வந்து முழு வேகத்துல full speedல அந்த மின்விசிறிகளை வந்து பயன்படுத்துறோம்.
If you switch it off, the power is cut off.
இந்த மின்விசிறியை வந்து நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யும் போது உடனடியாக அதுக்கு போகக்கூடிய இந்த மின் சப்ளை வந்து குறையுது.
But for some time it will still spin a little bit.
ஆனா அந்த மின் சப்ளை வந்து அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய மின் சப்ளை வந்து நிறுத்தப்பட்ட பிறகும் கூட வந்து சிறிது நேரம் வந்து அந்த காற்று மின்விசிறியானது வந்து சுத்தி கொண்டு தான் வந்து இருக்கு.
And eventually stop.
ஆனா இறுதியில கண்டிப்பாக வந்து அது நின்றே தீரும்.
So in the same way as long even if someone has accepted that I am an eternal servant of Krishna, as long as he's in this world he is subjected to the conditions of this world, but it gradually winds down.
அதனால நான் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பக்தராக மாறிய பிறகும் கூட பக்தர்களுக்கு கூட இந்த மின்விசிறி சிறிது சிறிதாக நிற்பதை போல இன்னும் கூட கொஞ்சம் துன்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து கொண்டிருக்கலாம்.
Now Krishna says in Bhagavad Gita, sarva dhaman parityaja mam ekam sharanam vraja aham tva sarva papebhyo moksha yishyami mashucha.
Krishnar இந்த சர்வதர்மான் பரித்தியஜ அப்படிங்கக்கூடிய ஸ்லோகத்தை பகவத்கீதை இறுதி பகுதியில் வந்து கூறுகின்றார்.
Krishna says that if you take full shelter in me, then I will deliver you from all sinful reactions.
Krishna சொல்றார், நீ என்னிட முழுமையான முறையில் சரணாகதி அடைந்தாயானால் உன்னுடைய எல்லா விதமான துன்பங்களிலிருந்து உன்னை வந்து நான் வந்து காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறார்.
But does it, devotee also get sick? So is he not suffering sinful reactions?
நம்ம அப்ப கேள்வி கேட்கலாம், பக்தர்கள் கூட சில நேரங்களில் வந்து நோய்க்கு உள்ளாகின்றார்களே, அப்ப கிருஷ்ணருடைய பிரச்சனைகளை இன்னும் முழுமையாக தீர்க்கவில்லையா?
Not exactly.
ஆனா நாம அந்த விஷயத்தை அப்படி புரிந்து கொள்ள கூடாது.
Actually not.
உண்மையில உண்மை அப்படி கிடையாது.
Another example.
மற்றொரு உதாரணம் நான் வந்து கூறுகின்றேன்.
You have seen sometimes the cat catches the mouse in its mouth.
பல நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், ஒரு பூனையானது தன்னுடைய பூனை குட்டியை காப்பாற்றுவதற்காக அதனுடைய வாயில பிடித்துக் கொண்டே நடந்து செல்லக்கூடிய காட்சியை.
So when the cat catches the mouse, that is the cat is going to eat the mouse.
உதாரணமாக அந்த பூனை வந்து தன்னுடைய பூனை குட்டியை காப்பாற்றுவதற்காக பிடித்து கொண்டு போச்சுனா உண்மையில பூனை குட்டியை சாப்பிடுவதற்காக கிடையாது.
It is a very fearful position for the mouse.
உண்மையிலே வந்து கண்டிப்பா வந்து அப்படி பூனையை வந்து ஒரு எலியை பிடிக்கும் போது அதுக்கு வந்து உண்மையிலே ஆபத்தான ஒரு சூழ்நிலை அது.
But you have also seen that the cat will take its own little kitten and take in the mouth.
ana adhe nerathila and the poonai unde thanai sonda poonai kuttiyum vaayila unde pidichittu podu munnala eliya pidichittu pochidu ipo thanai sonda poonai kuttiyum eduthittu podu.
When the mouse is in the mouth of the cat, the mouse feels great fear.
Unmaiyila unde oru eliya vande oru poonai kuttiyude pidila maattum podu unmaiyila eliyukku migapperiya bayangaramana oru soolnilai.
When the kitten is in the mouth of the cat, she feels very nice. My mother is looking after me.
ana adhe nerathila thai pooneyanadhe kutti pooneye vande thanudaiya vaayila pidichittu pombode adhu sinna valina kuda ana unmaiyila adhu oru paadhugaapana oru soolnilai aagum.
So in the same way a devotee may be subjected to heat, cold, hunger, thirst and so many things.
Adhe maari oru bhaktan kuda thanudaiya vaalkaiyila vande veilala kulirala sila nerangala vande baadhikapadalam.
But he thinks that this is Krishna's mercy on me.
Anal avan vande idai than bhagavanude karunai endra murayila vande purindukolgindar.
He thinks that Krishna, actually I'm so sinful I should suffer so many sinful reactions.
Bhaktan thunai manadhila indha kashtangal varakudi nerathila eppadi nenikiramna na megaperiya paavi bhagavan vande enakku konja kashtangala mattum koduthirukkar abingra maari vande unarigindar.
But Krishna is so kind, he's just giving me a little bit.
நான் மிகப்பெரிய பாவியா இருந்தா கூட பகவான் எனக்கு சிறிதளவுக்கு தான் துன்பங்களை வந்து கொடுக்கிறார்
கிருஷ்ணா
அப்படின்னு அவன் வந்து புரிகின்றான்.
Krishna is giving me just a little bit of pain just to remind me how horrible this material world is.
கிருஷ்ணர் நான் செய்த மிகப்பெரிய பாவத்திற்கு மிக சிறிய அளவிற்கு தான் வந்து துன்பத்தை வந்து கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறார்னா இந்த உலகம் வந்து எப்படி வந்து ஆபத்தானது ஒரு பாதுகாப்பற்றது அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிவதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்கின்றான்.
So that I can remain very strong in my determination to do my bhakti.
இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட காரணத்தால நான் பக்தியில எப்படி வந்து உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும்ங்கிற விஷயத்தை எனக்கு போதிக்கிறார் அப்படிங்கிற பக்தன் வந்து புரிந்து கொள்கிறான்.
It's very kind of Krishna to give me these reminders of how miserable this material world is.
கிருஷ்ணர் என் மீது கருணை உள்ள காரணத்தால இந்த உலகம் எப்படி வந்து ஒரு ஆபத்தானது மோசமானது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை எனக்கு இந்த துன்பங்கள் மூலமாக போதிக்கின்றார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய கருணையை அவன் வந்து நினைத்து பார்க்கின்றான்.
Because otherwise I'm such a rascal, I would try to enjoy this material world instead of surrendering to him.
இந்த விஷயத்தை கிருஷ்ணன் எனக்கு போதிக்காவிட்டால் நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்தை வந்து மீண்டும் அனுபவிக்க ஆசைப்படுவேன், முயற்சி செய்வேன், இந்த கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யக்கூடிய விஷயத்தை மறந்து விடுவேன்.
And another consideration is that even if a devotee appears to be suffering, he's not suffering.
இன்னொரு விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பகவானுடைய பக்தர்கள் மேலோட்டமான முறையில் கஷ்டப்படுவதை போல தோற்றமளித்தாலும் கூட,
what is suffering?
உண்மையில கஷ்டம் என்றால் என்ன?
Hunger is suffering, thirst is suffering.
நம்முடைய வயிற்று பசி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்.
Pain is suffering, death is suffering.
பிறப்பு ஒரு கஷ்டமான விஷயம், இறப்பு ஒரு கஷ்டமான விஷயம், தாகம் ஒரு கஷ்டமான விஷயம்.
But this suffering is experienced in the mind.
உண்மையில இந்த கஷ்டங்கள் வந்து நம்முடைய மனதளத்தில் வந்து நம்மால வந்து அனுபவிக்கப்படுகின்றன.
For someone who knows that I'm not this body, he doesn't suffer in the same way that a person who's attached to this body suffers.
ஒருவன் தான் உடல் அல்ல ஆத்மா என்ற விஷயத்தை வந்து புரிந்திருந்தாரானால், ஒரு உடலோடு தன்னை சம்பந்தப்படுத்தக்கூடிய நபர் எப்படி வந்து கஷ்டப்படுவாரோ அவரை போல அவர் கண்டிப்பாக கஷ்டப்படுவது கிடையாது இந்த சிற்றின்ப விஷயங்களுக்காக.
Just like for instance, there may be a young woman who is very beautiful.
உதாரணமாக ஒரு அழகான இளம் பெண் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொள்ளலாம்.
And as she gets older, she feels great pain in her heart as she sees her face is becoming less and less beautiful every day.
அந்த அழகான பெண் வயதாக ஆக வந்து ரொம்ப மனக்கஷ்டத்திற்கு வந்து உள்ளாகின்றாள். காரணம், தன்னுடைய அவருடைய அழகான முகம் கண்ணாடியில் பார்க்கும்போது விகாரமான முறையில் தோற்றமளிக்கின்றது.
And gradually there is no more beauty left.
இறுதியில வந்து அழகற்ற ஒரு பெண்ணாக அவள் மாறிறதா.
But if she is a devotee of Krishna, she doesn't think like that.
ஆனால் ஒரு அழகான பெண் பக்தியாக இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து வருவது வந்து கிடையாது, வருத்தப்படப்படுவதே கிடையாது.
She knows I'm not this body, I have nothing to do with this body.
காரணம், அந்த பெண்ணிற்கு தெரியும் தான் உடல் அல்ல ஆத்மா என்ற விஷயம் என்று தெரியும். அதனால் அந்த உடலுடைய உபாதைகளுக்கு மாற்றங்களுக்கு கண்டு வருத்தப்படக்கூடியவளாக அவள் இருக்க மாட்டாள்.
In fact, we often see people who are very rich and very powerful and very unhappy.
உதாரணமா அந்த உலகத்தில் நம்ம ஒருவகையில் ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் சக்திசாலிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அதிகமாக மன கஷ்டத்திற்கு வந்து உள்ளாகின்றார்கள்.
Even though they have all material facilities, they feel suffering in the mind.
அவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான வசதிகள் இருந்தா கூட அவருடைய மனதில் வந்து எப்பொழுதும் துன்பத்திற்கு உள்ளானவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
Where someone who has nothing materially, they may be very happy.
அதற்கு மாறாக பார்க்கலாம், பௌதீக கண்ணோட்டத்தில் எதுவுமே சம்பத்துகளே இல்லாத நபர்கள் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய விஷயத்தினை.
In India there are so many sadhus.
இந்தியாவில் இன்னைக்கு கூட பார்க்கலாம் பல சாதுக்கள் வந்து இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
So many sadhus are very, some sadhus are very rich.
இந்தியாவில் வாழக்கூடிய சில சாதுக்கள் இப்ப வந்து செல்வந்தர்களாக இருக்கிறாங்க.
They charge 2000 rupees to come to one talk like this. We're not charging you anything.
உதாரணமா பல சாதுக்கள் தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு 2000-3000 சொல்லி வந்து பணம் வசூலிக்கிறாங்க வரக்கூடிய நபர்கிட்ட. அப்படிப்பட்ட சாதுக்கள் பணக்கார சாதுக்களா இருக்கிறாங்க.
But there are many sadhus who are voluntarily poor.
ஆனா பல சாதுக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பார்க்கலாம் அவர்கள் பரம ஏழைகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
They have no residence.
அவர்களுக்கு வீடுகள் கிடையாது.
They have no money or just very little.
அவர்களுக்கு பணமே கிடையாது கையில.
Whatever possessions they have, they carry around in one small bag.
காரணம், அவர்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தா கூட அவர்கள் பகவானுக்கு செலவழிச்சிருந்தாங்க.
And they are very happy.
ஆனா அவர்கள் சந்தோஷமா வந்து வாழ்றாங்க.
They deliberately give up all endeavor for material happiness and they experience another kind of happiness.
அவர்கள் வேண்டுமென்றே பௌதீக இன்பங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை வாய்ப்புகளை விட்டுவிட்டு ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால ஆன்மீக முன்னேற்றத்தால மகிழ்ச்சி உள்ளவர்களாக வந்து இருக்கின்றார்கள்.
They are trying to become, or at least they have the idea that as long as I I'm endeavoring for material happiness. I won't get it, so why bother?
அவர்கள் இந்த திட்டத்தை விஷயத்தை தெரிந்தவர்களாக இருக்கின்றார்கள். வாழ்க்கையில எதுவரைக்கும் பௌதீக இன்பத்தை அடைவதற்கு நான் முயற்சி செய்வேனோ அதுவரை என்னால் ஆன்மீக இன்பத்தை வந்து அடைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்தவர்களாக வாழ்கின்றார்கள்.
They might not actually be really on the spiritual platform.
அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தளத்தில் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம்.
We find that many sadhus, at least in North India, they like to smoke bidis, which means not very spiritual.
வட இந்தியால வாழக்கூடிய பல சாதுக்களை நம்ம வந்து பார்க்கிறோம். மிகப்பெரிய ஆன்மீக தளத்தில் இல்ல, சில நேரங்களில் புகை பிடிக்க கூடியவர்களாக கூட இருக்கிறாங்க.
Not cigarettes. Sadhus don't smoke cigarettes. Only bidis.
அவங்க சிகரெட் குடிக்கல.
தேசி.
சாதாரணமான இந்தியால உள்ள இந்திய சுவராஜ்ய பீடியை தான் குடிக்கிறாங்க.
But they're happy in as much as they have no cares, they have no worries.
ஆனா கண்டிப்பா வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்கவலைகள் இல்ல, மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து இல்ல.
Anyway, I'm just making the point that material possessions and comforts and facilities do not necessarily bring us happiness.
இது மூலமா நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பௌதீக வசதிகள், பௌதீக இன்பங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கள் வந்து கிடையாது.
Real happiness is atma sukh, happiness of the soul.
உண்மையான இன்பம் என்பது ஆத்மா சுகம், ஆத்மாவில பக்தியில அடையப்படக்கூடிய ஒரு சுகமாகும்.
That comes from recognizing that I am an eternal servant of Krishna and acting on that platform.
அந்த விஷயம் எப்ப நமக்கு வந்து தெரிய வரும்னா, நான் கிருஷ்ணனுடைய நித்திய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்ற விஷயத்தை வந்து புரிந்து கொள்ளும் போது,
then we can understand everything very clearly.
அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெளிவான முறையில புலப்பட வந்து ஆரம்பிக்கும்.
We can understand why bad things happen to apparently good people.
அப்பதான் வந்து நமக்கு தெரியும் எதனால மேலோட்டமான முறையில நல்லவர்களுக்கு கூட வந்து கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்கு அப்படிங்கிற விஷயம்.
And we can understand how to become good in the truest sense of the term.
அதனால வந்து அதற்கு பிறகு நித்திய தலத்துல நாம் எப்படி நல்லவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து புரிந்து கொள்வோம்.
By taking shelter at the lotus feet of Krishna, the supreme personality of Godhead.
அந்த நித்திய தலத்துல முழுமுதற்களாகிய கிருஷ்ணனிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக நம்மால் வந்து நிரந்தர இன்பமாக நிரந்தர இன்பத்தை வந்து அடைய முடியும்.
How can we do that?
இதை எப்படி வந்து செய்வது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகின்றது.
There is a very simple method.
இதற்கு ஒரு மிக எளிமையான வழிமுறை வந்து இருக்கு.
You don't have to become a sadhu and smoke bidis.
நீங்க வந்து ஒரு சாதுவாக மாறி ஒரு சிகரெட் பிடி ஒரு பீடி பிடிக்கக்கூடிய சாதுவாக மாற வேண்டிய அவசியமே கிடையாது.
You can do so in your home life also.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலேயே இந்த விஷயத்தை நீங்க வந்து கடைபிடிக்கலாம்.
What is the secret?
இந்த ரகசியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
What is the secret of happiness?
இந்த ரகசியத்துடைய இந்த இந்த இன்பத்துடைய ரகசியம் என்ன?
Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Whoever chants the holy names of Krishna becomes happy.
இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து பஜனை செய்யக்கூடிய அனைவருமே, உச்சரிக்கக்கூடிய அனைவருமே கண்டிப்பாக வந்து இன்பத்தை வந்து அடைய முடியும்.
Very very simple.
இது மிக மிக ஒரு எளிமையான ஒரு வழிமுறையாகும்.
You don't even have to understand all the Bhagavad Gita and all these things. You just chant.
இந்த மொத்த பகவத்கீதையை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கூட வந்து கிடையாது.
Of course, if we understand, that will help us to be stronger in our commitment to Krishna.
கண்டிப்பாக இந்த பகவத்கீதையை புரிந்து கொண்டோமானால் கிருஷ்ணன் மேல உள்ள நம்முடைய வைராக்கியமும் கிருஷ்ணன் மேல உள்ள நம்முடைய அர்ப்பணிப்பும் அதிகமாகும், திடமானதாக மாறும்.
But if we simply accept, I am an eternal servant of Krishna and chant his names, then we become free from all sinful reactions.
ஆனா அதே நேரத்துல நான் கிருஷ்ணனுடைய சேவகன் என்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து ஜபம் செய்யும் போது நிரந்தரமான இன்பத்தை நம்மால வந்து அடைய முடியும்.
And we become situated in our eternal spiritual position even while living in this world.
அந்த நேரத்துல நம்முடைய உண்மையான நிரந்தரமான ஆன்மீக ஆதாரத்தன்மையில நம்மளை வந்து நம்ம வந்து ஸ்தாபிதம் செய்து கொள்கின்றோம்.
So I have to leave soon.
நான் மிக விரைவில் வந்து மற்றொரு ஊருக்கு வந்து பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறேன் இப்போ.
I have a train booking to go to a very nice place.
நான் வந்து இன்னைக்கு இரவுல நெல்லையிலிருந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து செல்வதற்கு எனக்கு வந்து ட்ரெயின்ல வந்து புக்
செய்யப்பட்டிருக்கிறேன்.
தச்சநல்லூர் நல்ல இடம் தான்.
But I'm going to a nicer place.
ஆனா வந்து இதோட ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நான் வந்து இப்ப போறேன்.
That's called Sri Rangam.
அந்த இடத்தோட பேர் ஸ்ரீரங்கம்.
So I have a booking to go there.
அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு இன்னைக்கு வந்து இரவுல வந்து எனக்கு வந்து ட்ரெயின்ல வந்து
train tonight. On the train tonight.
நான் வந்து ட்ரெயின்ல வந்து போக இருக்கிறேன்.
Every year by the grace of Lord Ranganath Swami and the grace of Ramanuja Acharya, I'm able to spend some days every year in that glorious place.
அந்த இடத்துல வந்து ரங்கநாதருடைய கருணையால ஆச்சாரிய ராமானுஜருடைய கருணையால ஒவ்வொரு வருடமும் வந்து நான் வந்து சில நாட்கள் வந்து செலவழிக்கின்றேன் அந்த புண்ணிய கஷேத்திரத்துல.
So I ask for the blessings of all of you that my visit to that holy place may be successful in the sense that I can become more Krishna conscious.
உங்க அனைவர்ட்ட வந்து நான் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து வேண்டுகிறேன். அந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு நான் செல்லக்கூடிய என்னுடைய பிரயாணம் வந்து வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும். என்னுடைய கிருஷ்ண பக்தியை வந்து அதிகரிக்கதாக இருக்க வேண்டும் சொல்லி மகாராஜ் உங்கள்ட்ட வந்து பிரார்த்தனை செய்கின்றார்.
So if there's time I can take one question, two questions, something like that.
எனக்கு வந்து நேர அவகாசம் அதிகமாக இல்ல. நீங்க விருப்பப்பட்ட ஒன்று ரெண்டு கேள்விகளை மட்டும் கேட்பதற்கு வந்து நான் வந்து அனுமதிக்கின்றேன். இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஒரு கேள்விகள் ரெண்டு கேள்விகள் மட்டும் கேட்கலாம்.
Has everyone here visited Sri Rangam? If you have visited, please raise your hand.
இங்க யாரெல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கையை வைக்கணும்.
Who hasn't visited?
யாரு ஸ்ரீரங்கத்துக்கு போகலங்கிறவங்க மட்டும் கை வைத்துங்க.
Some are Russian. They'll be going for the first time.
இங்க உள்ள ரஷ்யன் பக்தர்கள் மட்டும் தான் வந்து ஸ்ரீரங்கம் போக ஆரம்பித்தது. அவங்க முதல் முறையாக வந்து ஸ்ரீரங்கத்துக்கு இந்த முறை வந்து செல்கிறார்கள்.
If you haven't been, you must go.
நீங்க வந்து ஏற்கனவே போயிருந்தா மீண்டும் போகணும். போக வேண்டிய ஒரு இடம்.
Even the devatas in the highest planets, they want to go.
தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் கூட வந்து இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வருகை தர வந்து விருப்பப்படுகின்றார்கள்.
You are living so close, you should go.
இந்த இடத்துல பக்கத்துல வாழ்றீங்க, தச்சநல்லூர்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து அதிக தூரம் வந்து கிடையாது. நீங்க வாழ்க்கையில ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், தயவு செய்து செல்லுங்கள்.
If you do nothing else pious in your whole life, at least one time go there.
உங்களுடைய வாழ்க்கையில எதுமே புண்ணியம் செய்யலனா கூட ஒரு முறை ஸ்ரீரங்கம் போனாலே வந்து போதும்.
That is my humble request.
இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
What about these sound people? They also went to Sri Rangam.
நீங்க ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? கை வைத்துங்க.
All right. So you're all liberated.
நீங்க எல்லா ஸ்ரீரங்கத்துக்கு போனதால ஏற்கனவே பகவானுடைய கருணையால முக்தி அடைந்தவர்கள்.
But now you can become more dear to Krishna by chanting Hare Krishna.
ஆனா அந்த முக்தி மட்டும் போதுமானது கிடையாது. இப்போ நீங்க இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அனைவரும் ஜெபம் பண்ணி இன்னும் கிருஷ்ணருக்கு ரங்கநாதருக்கு பிரியமானவர்களாக மாற வேண்டும்.
If you think I went to Sri Rangam once, now I can sleep the rest of my life, no need to do any more bhakti, nothing. That's not very good.
அப்படி நினைக்க கூடாது. ஒரு நேரம் நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டேன், இனிமே இங்க வந்து படுத்து உறங்குவேன், இனிமே பகவானுக்கு பிரியமான எந்த காரியமும் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்க கூடாது.
We should become more enthusiastic to serve those beautiful lotus feet.
இன்னும் வந்து கிருஷ்ணருக்கு அதிகமான ஆர்வத்தோட பக்தி செய்வதற்கு உற்சாகமானவர்களாக மாற வேண்டும்.
Okay, I think I should go. Can I take one or two questions?
ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மகாராஜ் ட்ரெயின்ல போக வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு கேள்விகள் ரெண்டு கேள்விகள் தமிழ்ல யாராவது விருப்பப்பட்டா கேட்கலாம்.
Actually, if there are any questions, are you going now? So you answer.
ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், நான் கூட வந்து பதிலளிக்கலாம் சொல்லி மகாராஜ் சொல்றார்.
So Ramba Nandri,
உங்க அனைவருக்கும் மகாராஜ் வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றார்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. What about these thambis here? They have to chant also.
நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க.
ஹரே கிருஷ்ணா சுலே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.